அனைவருக்கும் வணக்கம். ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் எம் நிரோஷன். ஹப்புதலை தமிழ் மத்திய கல்லூரியில் வரலாற்று பாடாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். அன்பான மாணவர்களே, இன்று உங்களுக்கு நான் கற்பிக்கப் போகும் பாட விடயம் யாதெனில், 9ஆம் தரத்தில் வரலாறு பாடத்தில் அலகு 2 இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி என்னும் பாடப்பரப்பினை உங்களுக்கு நான் கற்பிக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் பாடத்திற்கு செல்வதற்கு முன்னராக ஒரு சிறிய அறிமுகத்தை தந்துவிடலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையின் கரையோரத்தை ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக இலங்கைக்கு வருகை தந்திருந்த, அதுவும் கிறிஸ்துவுக்கு பின் 1505 போர்த்துக்கேயர், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 1658 ஒல்லாந்தர், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796 பிரித்தானியர் ஆகிய மூவருமே இலங்கையின் கரையோரத்தை ஆட்சி செய்த ஐரோப்பியர்களாக கருதப்படுகின்றனர். அவற்றில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் யாதெனில், இம்மூன்று இனத்தவர்களுள், அதாவது போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், இம்மூன்று ஐரோப்பிய இனத்தவர்களுள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை மட்டுமல்லாது கண்டி ராசதானியை கைப்பற்றியதுடன் இலங்கையின் முழு நாட்டையுமே ஆட்சி செய்த ஐரோப்பியராக கருதக்கூடியவர் பிரித்தானியர் ஆவர். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1796 பிப்ரவரி மாதம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றி கொண்ட பிரித்தானியர் கிறிஸ்துவுக்கு பின் 1815 இலங்கையின் கண்டி ராசதானியை கைப்பற்றியதுடன் இலங்கையை முழு நாட்டையுமே அவர்களின் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்திருந்தமை, மற்றும் 1815 முழு இலங்கையும் கைப்பற்றி கொண்ட ஆங்கிலேயர் கிறிஸ்துவுக்கு பின் 1948 வரை கிட்டத்தட்ட 133 வருடங்கள் இலங்கையை, அதாவது முழு இலங்கையுமே தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த ஒரு ஐரோப்பியர் என்ற காரணத்தினால் பிரித்தானியர்கள் சிறப்பிக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாக விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்ற எண்ணியமைக்கான காரணம் யாது என்ற விடயத்துக்குத்தான் நாங்கள் அடுத்ததாக செல்லப் போகின்றோம். அதற்கு முன்னராக இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னராக பிரித்தானியர்கள் எங்கு வசித்திருந்தனர், அதாவது எங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தனர், எந்த காரணத்திற்காக இலங்கையை அவர்கள் கைப்பற்ற எண்ணினர் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் அதனை பார்ப்பதற்கு முன்னராக ஆசியாவுக்கு வருகை தந்த முதலாவது ஐரோப்பியர் என்று பார்க்கும் பொழுது அது போர்த்துக்கேயர் என்பதே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கிறிஸ்துவுக்கு பின் 1498 இந்தியாவை வந்தடைந்த போர்த்துக்கேயர் அங்கு சிறிது காலம் தமது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 1505 இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டு ஆட்சி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக போர்த்துக்கேயரின் கடல் வழிப்பாதையை அறிந்து கொண்ட ஒல்லாந்தர் கிறிஸ்துக்கு பின் 1602 தென்கிழக்கு ஆசியாவிற்கு வருகை தந்து அங்கிருந்து, அதாவது பத்தேவியா என்ற இடத்தில், ஜாவா தீவில் உள்ள பத்தேவியா என்ற இடத்தில் அவர்களுடைய வர்த்தக சங்கத்தினை, அதாவது விஓசி என்று அழைக்கப்படுகின்ற ஒல்லாந்து கீழே திசை வர்த்தக சங்கத்தை நிறுவிக்கொண்டு 17ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதியில், அதுவும் மத்திய பகுதி என்று அழைக்கப்படுகின்ற 1658 இலங்கையின் கரையோர பிரதேசத்தில் அவருடைய கவனத்தை செலுத்தி போர்த்துக்கேயரிடமிருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டு ஆட்சி செய்திருந்தமை தெரிந்த விடயமாக காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த இன்னுமொரு ஐரோப்பியரான பிரித்தானியர்கள் 1608 சூரத்தை அடைந்து, அதாவது இந்தியாவில் உள்ள சூரத் என்ற நகரத்தை அடைந்து அங்கிருந்து அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுகள் வரை இந்தியாவில் நமது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அவருடைய கவனம் இலங்கை மீது, அதாவது பிரித்தானியர்களின் கவனம் இலங்கை மீது செலுத்தியமை அங்கு விசேட ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அவ்வாறு இலங்கை மீது கவனத்தை செலுத்தி இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி இறுதியில் இலங்கையை கண்டி ராசதானியை கைப்பற்றிக் கொண்டு முழு இலங்கையுமே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஐரோப்பிய இனத்தவராக சிறப்பித்து கூறப்படுகின்றமைக்கு ஒரு காரணம் காணப்படுகின்றது. அந்த காரணத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அதாவது ஐரோப்பியர் இனத்தவரான பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றி கொள்ள எண்ணியமைக்கான காரணம், அல்லது பிரித்தானியரின் கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணங்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். பொதுவாக பிரித்தானியரின் கவனம் இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கை மீது செலுத்தியமைக்கான முக்கியமான மூன்று காரணங்கள் காணப்படுகின்றன. அந்த மூன்று காரணங்களையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பான மாணவர்களே. ஒன்று, இலங்கையின் அமைவிடமாகும். இரண்டு, திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியம். மூன்று, வர்த்தக நடவடிக்கைகள் இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தமையாக காணப்பட்டிருந்தமை ஆகிய விடயங்களே இலங்கையை பிரித்தானியர் கவனம் செலுத்தியமைக்க ஒரு முக்கிய காரணங்களாக காணப்படுகின்றன. மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், மூன்றாவது வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம் ஆகிய மூன்று விடயங்களின் பால் கவனம் செலுத்தியதே இலங்கையை, அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர் கைப்பற்றிக் கொள்வதற்கு இனிமைக்கான காரணமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் கூறிய முதலாவது காரணத்துக்கு நான் செல்லுகின்றேன். அதாவது இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் எவ்வாறு பிரித்தானியரின் கவனத்தை ஈர்த்தது என்ற விடயத்துக்கு நாங்கள் செல்லுவோம். நான் ஏற்கனவே கூறியது போல 18 நூற்றாண்டாகும் பொழுது இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கரையோர பிரதேசங்களில் பிரித்தானியர்கள் வெறுமனே வர்த்தக ஆதிக்கத்தை மாத்திரமில்லாமல் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் கொண்டிருந்து இரண்டு பிரதேசங்களையும், அதாவது இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கரையோர பிரதேசங்கள் இரண்டையும் அவர்கள் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அங்கு ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கு அவர்கள் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அவ்வாறு அவர்கள் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு வேறொரு ஐரோப்பிய இனத்தவர்களினால் எந்த ஒரு சேதமோ அல்லது எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஏற்படக்கூடாது என்பதற்காக, அதாவது வேறொரு ஐரோப்பியிடமிருந்து தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியாவிற்கு தெற்கு பகுதியில் ஏதாவது ஒரு நாடோ அல்லது பிரதேசமோ காணப்படும் இடத்து அதனை இவர்கள் கைப்பற்றிக் கொண்டால் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என எண்ணியிருந்தார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவே அமைந்தது இலங்கை என்றொரு நாடு இந்தியாவின் தெற்கு பகுதியாக அமைந்த ஒரு தீவாக காணப்பட்டமையாகும். அந்த வகையில் இலங்கை இந்தியாவிற்கு தெற்காக ஒரு தீவாக காணப்பட்டமை இவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதக்கூடியதாக காணப்பட்டது. அந்த காரணத்தினால் இலங்கையை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அதாவது வேறு ஐரோப்பியரிடமிருந்து தங்களுடைய பிரதேசங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இலங்கை போன்ற ஒரு நாட்டை தெரிவு செய்து, அதுவும் இந்தியாவிற்கு தென்பகுதியில் காணப்படுகின்ற ஒரு நாட்டை தெரிவு செய்திருந்தமை இலங்கையை முக்கியமாக கைப்பற்றிக் கொள்ள இனிமைக்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பிரித்தானியரின் கவனம் இலங்கை மீது செலுத்தியமைக்கான இரண்டாவது அமைவிட முக்கியத்துவம் என்று பார்க்கும் பொழுது இலங்கை இந்து சமுத்திரத்தில் மத்தியில் அமைந்திருந்தமை என்பதாகும். அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் மாணவர்களே, இலங்கைக்குரிய சிறப்பு பேர் ஒன்று காணப்படுகின்றது. நாங்கள் அறிந்திருப்போம், இலங்கை இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே இந்து சமுத்திரத்தின் கடலாதிக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீவாக இலங்கை காணப்பட்டிருந்தமை மற்றும் கிளித்தேச மேலித்தேச கடற்பாதையின் மத்திய நிலையமாகவும் இலங்கை காணப்பட்டிருந்தமை இந்த பிரித்தானியர்களுக்கு இலங்கை மீதான கவனத்தை மேலும் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காணப்பட்டது. ஆகவே இவர்கள் வெறுமனே இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி இந்து சமுத்திரத்தின் கடலாதிக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் இலங்கை, அதுவும் இந்து சமுத்திரத்தில் மத்தியில் காணப்படுகின்ற இலங்கை மீது அவர்களது கவனம் செலுத்தியது என்று கூறலாம். ஆகவே இவ் அனைத்துமே இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் எவ்வாறு பிரித்தானியரின் கவனத்தை, அதுவும் பிரித்தானியர் இலங்கையின் கவனத்தை ஈர்த்தமைக்கான காரணமாக காணப்படுகின்றது. இரண்டாவது காரணமாக நான் கூறிய திருகோணமலை துறைமுகம் எவ்வாறு முக்கியத்துவமாய் அமைந்தது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை துறைமுகம் ஒரு இயற்கை துறைமுகமாக காணப்படுகின்றது. இத்துறைமுகமானது நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு காணப்படுகின்ற ஒரு இயற்கை துறைமுக காணப்படுகின்றது. ஆகவே இந்த திருகோணமலை துறைமுகம் என்ன காரணத்திற்காக பிரித்தானியர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது மூன்று விடயங்களை நாங்கள் கூறலாம். ஒன்று, உங்களுக்கு தெரிந்திருக்கும், திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடா நோக்கியும் கீழ்ப்பகுதியான தென்கிழக்கு ஆசியாவை நோக்கியும் காணப்பட்டமையினால், அதாவது ஒரு பகுதி வங்காள விரிகுடா நோக்கி அமைந்திருந்தமை, இன்னும் ஒரு பகுதியான தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி அமைந்திருந்தமை என்ற காரணத்தினால் இவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் மற்றும் இவர்களுடைய எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குமான ஒரு வசதியுள்ள ஒரு துறைமுகமாக இந்த துறைமுகம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த காரணமாக, நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு அமைந்துள்ள இயற்கை துறைமுகமாக காணப்பட்டமையினால், நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு காணப்பட்டமையினால் இங்கு ஏற்படுகின்ற வடகீழ் பருவக்காற்று சூறாவளி காலங்களில், அதாவது வடகீழ் பருவப்பேச்சு கால சூறாவளி காலங்களில் இதற்கு உள்ளே, அதாவது இந்த துறைமுகத்திற்குள்ளே கப்பல்களை நங்கூரமிட்டுக் கொள்ளக்கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவ்வாறு நங்கூரமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான வடகில் பருவப்பாற்று காலங்களில் ஏற்படுகின்ற சூறாவளிகளில் இருந்து கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த இயற்கை துறைமுகத்தை தெரிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலகுவாக கூறினால், இவர்களிடமிருந்த கப்பல்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதுவும் இயற்கை பேரழிவுகளில் இருந்து, அதாவது சூறாவளி என்று கூற முடியும், அதுவும் வடகீழ் பருவக்காற்று சூறாவளிகளில் இருந்து தங்களுடைய கப்பல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உகந்த ஒரு இயற்கையான ஒரு துறைமுகமாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, இத்துறைமுகம் இவர்களுக்கு முக்கியமாக காணப்பட்டமைக்கான காரணம், பிரித்தானியருக்கு இந்து சமுத்திரத்தில் ஒரு போட்டியாக அமையக்கூடிய ஒரு நாடு பிரான்ஸ் நாடு ஆகும். ஆகவே பிரான்சியருடன் அவர்கள் அடிக்கடி இந்து சமுத்திரத்தின் ஊடாக அவர்கள் போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஒரு உகந்த இடம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு திருகோணமலை துறைமுகம் அதற்கு உகந்த இடமாக காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே திருகோணமலை துறைமுகத்தில் அவர்கள் எதிரி நாட்டு கப்பல்களை அங்கிருந்து பார்க்கக்கூடியதாகவும் அவர்களை தாக்கக்கூடியதாகவும் ஒரு வசதி அங்கு காணப்பட்டமையினால் அவர்கள் திருகோணமலை துறைமுகத்தை முக்கியமாக கருதி இலங்கையை கைப்பற்றிக் கொள்ள இனியமைக்கு இது ஒரு காரணமாக காணப்பட்டது. ஆகவே இவை இரண்டையும் விட மூன்றாவது ஒரு காரணம் காணப்படுகின்றது, அதாவது பிரித்தானியரின் கவனம் இலங்கை மீது செலுத்தியமைக்கான இன்னும் ஒரு காரணமாக கூறக்கூடியதாக காணப்படுகின்றது. வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவமாகும். அது என்ன? இலங்கையில் காணப்படுகின்ற முக்கியமான வர்த்தக நடவடிக்கை என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையில் மிகவும் உயர்தரமான கருவா காணப்பட்டமை மற்றும் அதற்கு மேலதிகமாக மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்காய் போன்ற வாசனை திரவியங்களை இந்நாட்டில் பெற்றுக் கொள்ளக்கூடியமை மற்றும் வாசனை திரவியங்களுக்கு மேலதிகமாக யானை, முத்து, மாணிக்கம், இரத்தினக்கற்கள் போன்ற வர்த்தக பொருட்களும் இங்கு கிடைக்கக்கூடியமை அவர்களின் கவனத்தை மேலும் இலங்கையின் பால் செலுத்தியது. இதன் மூலமாக அவர்கள் ஐரோப்பாவில் அதனை விற்று அதிக லாபத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் இலங்கையில், அதாவது பிரித்தானியர் உற்பத்தி பொருட்களுக்கு இலங்கையில் ஒரு சந்தையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வசதி இங்கு காணப்பட்டமை முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் ஆசியாவை பொறுத்தவரையில் ஆசியாவில் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை இலங்கையில் இருந்து அவர்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வசதி இங்கு காணப்பட்டமை அந்த காரணங்களினாலே இலங்கையை அவர்கள் கைப்பற்றிக் கொள்ள இணைமைக்கு ஒரு முக்கிய ஒரு ஏதுவான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. ஆகவே நான் கூறிய மூன்று விடயங்களுமே பிரித்தானியரின் கவனம் இலங்கை மீது செலுத்தியமைக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக காணப்பட்டமை, அதாவது ஒன்று இலங்கையின் அமைவிடம், இரண்டு திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், மூன்று வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம் என்பதே அதுவாகும். ஆகவே இது தொடர்பான வினாக்கள் உங்களுடைய பரீட்சையில் எழும்பொழுது நீங்கள் அதனை இலகுவான முறையில் எழுதிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக காணப்படும். அடுத்த விடயத்துக்கு நான் செல்லுகின்றேன். அடுத்ததாக, இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர்கள் கைப்பற்றுவதற்கு முன்னராக, அதாவது 1796 பிப்ரவரி மாதம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்னராக இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களுடன் ஆங்கிலேயர்கள் ஒரு சில தூது தொடர்புகளை மேற்கொண்டிருந்தனர். அவ்வாறு அவர்கள் தூது தொடர்புகளை மேற்கொண்டமைக்கான காரணம், எந்த மன்னருடன் அவர்கள் தூது தொடர்புகளை மேற்கொண்டிருந்தனர் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். பிரித்தானியர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் ஒல்லாந்தர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஒல்லாந்தர்கள் ஆரம்பத்தில் கண்டி ராசதானியுடன் ஒரு சில நட்புறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அதற்கான காரணம் போர்த்துக்கேயரை இந்நாட்டிலிருந்து விரட்டியது ஒல்லாந்தர் என்பதே ஆகும். அந்த விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஒல்லாந்தரும் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நட்புறவுடன் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறிது காலம் செல்லுகையில் ஒல்லாந்தருக்கும் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டன. அதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் இதற்கு முன்னர் கற்றிருப்பீர்கள், இதற்கு முன்னைய பாடத்தில் இருக்கின்றது. அதாவது ஒல்லாந்தரும் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களும் இணைந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டே இலங்கையில் இருந்து போர்த்துக்கேயரை விரட்டியமை உங்களுக்கு தெரிந்த விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் வெஸ்டர் வோர்ட் என்ற ஒல்லாந்த ஆளுநரும் கண்டி ராசதானி மன்னனான இரண்டாம் ராஜசிங்க மன்னனுமே ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1638 அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தமை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் 1638 உடன்படிக்கையை மேற்கொண்டு அதிலிருந்து போர்த்துக்கேயரை இந்நாட்டின் கரையோரத்திலிருந்து விரட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 20 வருடங்கள். ஆகவே போர்த்துக்கேயரை விரட்டி இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஒல்லாந்தர் கைப்பற்றிக் கொண்ட ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1658. இந்த வருடங்களுக்கான ஒரு குழப்பம் ஏற்கனவே சில மாணவர்களிடம் காணப்படுகின்றது. அது என்ன குழப்பம் என்று கேட்டால், ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்தது 1638. அங்கிருந்து அவர்கள் போர்த்துக்கேயரை விரட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலளவு 20 வருடம். 20 வருடம் கழித்த பின்னரே அவர்கள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், என்னடா 1638 தானே ஒல்லாந்தர் வருகை தந்திருந்தார், அப்பொழுது 1658 என்று கூறுகின்றார்களே, என்ன காரணம் என்று உங்களுக்கு கேட்கலாம். அதற்குத்தான் நான் கூறினேன், ஒல்லாந்தர் வருகை தந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி கொண்ட ஆண்டுதான் இங்கு முக்கியத்துவமாக காணப்படுகின்றது. இது அநேக மாணவர்களுக்கு ஒரு சந்தேகமாகவே காணப்பட்டது. ஆகவே ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்து யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்ட ஆண்டுதான் 1638. அல்லது இப்படியும் கூறலாம், ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்து கண்டி ராசதானி மன்னருடன் ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்ட ஒரு ஆண்டு. ஆகவே போர்த்துக்கேயர் இந்நாட்டில் விரட்டிய பின்னர் ஒல்லாந்தர்கள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் ஆட்சி செய்து கொண்ட ஆண்டுதான் 1658. ஆகவே இந்த 2 வருடங்களுக்கு இடையிலான சந்தேகங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக காணப்பட்டிருக்கும். ஆகவே நான் தொடர்ந்து விடயத்துக்கு வருகின்றேன். இவ்வாறு ஒல்லாந்தரும் கண்டி ராசதானி மன்னர்களும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக காணப்பட்டு பிற்பட்ட காலங்களில் கருத்து முரண்பாடு ஏற்பட காரணம் இந்த உடன்படிக்கை என்பதே ஆகும். அதாவது வெஸ்டல் போர்ட் என்ற உடன்படிக்கை, கண்டி ராசதானி மன்னன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் ஒல்லாந்த ஆளுநர் வெஸ்டர் போர்ட் என்ற ஆளுநருக்கும் இடையில் போர்த்துக்கேயரை இந்நாட்டில் இது விரட்டுவதற்கு ஒல்லாந்தர் சார்பாக கண்டிமன்னிடம் கேட்டிருந்த விடயங்கள், கண்டிமன்னன் ஒல்லாந்தரிடம் கேட்டுக்கொண்ட விடயங்கள் என்பவற்றை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் அதில் அந்த உடன்படிக்கையில் கூறியிருந்த மன்னன் விரும்பினால் மாத்திரம் என்ற விடயத்தை, அதாவது மன்னன் விரும்பினால் மாத்திரமே போர்த்துக்கேயரிடமிருந்து கைப்பற்றிய கோட்டைகளில் ஒல்லாந்த படை வீரர்களை நிறுத்தி வைக்கலாம் என்ற கட்டளை அதில் காணப்பட்டிருந்தது, அந்த விதியை ஒல்லாந்தர் மீறிய காரணத்தினால் ஒல்லாந்தருக்கும் கண்டிராசதானி மன்னருக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. ஆகவே அதன் பின்னர் ஒரு சில காலகட்டங்களில் ஒற்றுமையாகவும் சில காலகட்டங்களில் கருத்து முரண்பாடும் ஏற்பட இலங்கையின் கண்டிராசதானி மன்னர்கள் இது எங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஆபத்தாக முடியும் என்ற காரணத்தினால் இலங்கையிலிருந்து போர்த்துக்கேயரை விரட்டுவதற்கு ஒல்லாந்தரை அழைத்தது போலவே ஒல்லாந்தரை இங்கிருந்து விரட்டுவதற்காக இன்னும் ஒரு ஐரோப்பிய இனத்தவனான பிரித்தானியரை அழைப்பி விடுத்து இங்கு அவர்களை அழைத்து அதன் பின்னராக அவர்களை, அதாவது ஒல்லாந்தரை இங்கிருந்து விரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மன்னர்கள் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதற்காகவே இங்கிருந்து தூதுவர்களை அனுப்பி, அதுவும் இந்தியாவிற்கு அனுப்பி பிரித்தானியர்களை இலங்கைக்கு வரவழைத்து இலங்கையின் ஒல்லாந்தர் கரையோர பிரதேசங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதே இலங்கையில் கண்டி ராசதானியில் பிரித்தானியர்களுடன் இங்கு ஒரு தூது தொடர்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களுடன் பிரித்தானியர்கள் தூது தொடர்புகளை மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அதுவும் உள்ளாந்தர்கள் கரையோரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த தூது தொடர்புகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலாவது தூது தொடர்பாக கிறிஸ்துவுக்கு பின் 1762 ஆம் ஆண்டு பிரித்தானியரான ஜோன் பைப்பஸ் என்றவர் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னனான கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கம் மன்னனை சந்தித்தல். இதுவே இலங்கைக்கும், அதாவது இலங்கையின் கண்டி ராசதானி மன்னர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் இடம்பெற்ற முதலாவது தூது தொடர்பு ஆகும். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், 1762 ஜோன் பைப்பஸ் என்ற பிரித்தானிய தூதுவர் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்தித்தல். ஆகவே இந்த தூது பயணம் வெற்றி அளித்ததா இல்லையா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தூது பயணம் தோல்வியிலே முடிந்தது. அதற்கான காரணம் மிகவும் இலகுவானது. என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் ஒரு நட்புறவாக காணப்பட்டமையே இந்த காரணமாகும். அதாவது ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் நட்புறவாக காணப்படும் பொழுது எவ்வாறு ஆங்கிலேயர்கள் ஒல்லாந்தருடன் போர் நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவது என்ற விடயத்தில் கண்டி ராசதானி மன்னர்கள் தோல்வி அடைந்தனர். ஆகவே இந்த தூது பயணம் தோல்வியிலே முடிந்தது. இதனை தொடர்ந்து வந்த தூது பயணமாக கிறிஸ்துவுக்கு பின் 1782 பிரித்தானிய தூதுவரான ஹியூ போயிட் என்றவர் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னனான ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்தித்தல் என்ற விடயமே இரண்டாவது தூது பயணமாகும். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1782 ஹியூ போயிட் என்ற பிரித்தானிய தூதுவர் ராஜாதி ராஜசிங்கன் என்ற கண்டி மன்னனை சந்தித்தலாகும். இந்த விடயமும் இங்கு தோல்வியிலே முடிந்தது. இதற்கு காரணமும் அதே காரணம்தான். ஆகவே கண்டி ராசதானி மன்னர்களின் நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. அதற்கு காரணம் உள்ளாந்தரும் ஆங்கிலேயரும் நட்பாக காணப்பட்டமையாகும். மூன்றாவது ஒரு தூது பயணம், ஒரு முக்கியமான தூது பயணமாக காணப்படுகின்றது. இந்த தூது பயணத்தை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் உள்ளாந்தருடன் ஒரு சில காரணங்களினால் முரண்பட்டு அவர்களுடன் போர் செய்து இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் காணப்படுகின்ற பெற்றி கோட்டையை கைப்பற்றி கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அவர்கள் கைப்பற்றி கொண்டமைக்கு ஒரு காரணம் இந்த தூது பயணம் என்று கூற முடியாது. அதற்கு வேறொரு காரணம் காணப்படுகின்றது. அதை நான் இதற்கு அடுத்ததாக நான் கூறுகின்றேன். அதற்கு முன்னர் இந்த காலத்தில் இலங்கையின் கண்டி ராசதானி மன்னருடன் தூது தொடர்பை மேற்கொண்டவர் யார் என்று பார்க்கும் பொழுது, ரோபர்ட் ஆண்ட்ரூஸ் என்ற தூதுவரை நாங்கள் கூறலாம். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 1795 கண்டி ராசதானி மன்னன் ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்தித்திருந்தார். இவருடைய நோக்கம் என்னவென்று கேட்கும் பொழுது, அதாவது இதற்கு முன்னர் வருகை தந்திருந்த இரண்டு தூதுவர்களில் கண்டி ராசதானி மன்னர்களின் நோக்கமே முக்கிய காரணமாக காணப்பட்டது. இங்கு, அதாவது மூன்றாவது தூது பயணமான ரோபர்ட் ஆண்ட்ரூஸின் பயணத்தில் தூதுவனின், பிரித்தானிய தூதுவனின் நோக்கமே இங்கு முதன்மை காரணமாக காணப்படுகிறது. என்ன விடயம் என்று கேட்டால், ரோபர்ட் ஆண்ட்ரூஸின் நோக்கமாக காணப்பட்டது, அதாவது ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்தித்தமைக்கான காரணம் என்னவென்று கேட்டால், ஒல்லாந்தர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு மன்னனின் உதவியை கேட்பதாகும். அதாவது நான் ஏற்கனவே கூறினேன் உங்களுக்கு, அதுவரை காலமும் ஒல்லாந்தரும் பிரித்தானியர்களும் நட்பாக காணப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அவருடைய நட்பு முறிவடைந்தமைக்கான காரணத்தை இதனை தொடர்ந்து வருகின்ற விடயத்தை நான் கூறுகின்றேன். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். ஆகவே அவர்களுக்கிடையில் ஒரு முரண்பாடு ஏற்படவே இலங்கையின் கண்டி ராசதானி மன்னனை சந்தித்து அவரின் உதவியை கேட்பதற்காக ரோபர்ட் ஆண்ட்ரூஸ் வருகை தந்திருந்தார். ஆனால் ஒரு சில காலம் என்றும் கூற முடியாது, 1795 ஒல்லாந்தருடன் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் போர் நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் போர் நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது ஒல்லாந்தரின் படைபலம் தமக்கு நிகரானதாக இல்லை, அது ஒரு பலவீனமான படையாகவே காணப்பட்டது என்ற காரணத்தினால் அந்த தூது பயணத்தை ராபர்ட் ஆண்ட்ரூஸ் கைவிட்டார். ஆகவே அதற்கு அதாவது ஒல்லாந்தரை கரையோர பிரதேசங்களிலிருந்து விரட்டுவதற்கு கண்டி ராசதானி மன்னர்களின் உதவி பிரித்தானியர்களுக்கு தேவைப்படவில்லை. ஆகவே அவர்கள் இந்த தூது பயணத்தை கைவிட்டனர். ஆகவே இந்த மூன்று தூது தொடர்புனாலும் எந்த ஒரு பயனும் கண்டிராசதி மன்னர்களுக்கு ஏற்படவில்லை. இருந்தாலும் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் இருந்து ஒல்லாந்தரை விரட்டுவதற்கு இந்த காலப்பகுதியே உகந்ததாக காணப்பட்டிருந்தது. அந்த வகையில் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என்று கூறியிருந்தேன், அது என்ன என்று நீங்கள் கேட்கலாம். பிரித்தானியர்களின் வர்த்தக கம்பெனியே கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியாகும். இதனை அவர்கள் நிறுவுவதற்காக பிரித்தானிய மகாராணி எலிசபெத்திடம் ஒரு அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொண்டே அவர்கள் அதனை தொடங்கியிருந்தனர். அவ்வாறு தொடங்கிய பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினரே இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதில் ஒரு முன்னிப்பாக காணப்பட்டிருந்தனர் என்பது விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த வகையில் அவ்வாறு அவர்கள் கரையோர பிரதேசங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டமைக்கான காரணம் பின்னணி காரணம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஒல்லாந்தரும் பிரித்தானியரும் இருவரும் நட்பாக காணப்பட்டிருந்தனர். எந்த காரணத்தினால் அவர்கள் முரண்பட நேரிட்டது என்று பார்க்கும் பொழுது அந்த காரணத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சம்பவம் ஒல்லாந்தரை இங்கிருந்து விரட்டியதுக்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போன்ற விடயம், பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இந்நாட்டின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆதிக்கத்தை எவ்வாறு நிலைநாட்டிக் கொண்டனர் என்ற விடயத்தை பார்க்க போகின்றோம். பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் இலங்கையில் கரையோர பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒல்லாந்தரிடம் இருந்து இந்நாட்டின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ள எண்ணியமைக்கான ஒரு காரணம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த காரணத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள். ஏன் என்று கேட்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், பிரித்தானியர்களும் ஒல்லாந்தர்களும் ஆரம்பத்தில் நட்பாகவே செயற்பட்டு காணப்பட்டிருந்தார்கள். பிற்பட்ட காலத்திலே அவர்களுக்கு இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டது. அதற்கான காரணத்தை நான் இப்பொழுது கூறுகின்றேன், கேளுங்கள். ஐரோப்பிய நாடான பிரான்சில் கிறிஸ்துவுக்கு பின் 1789 அந்நாட்டு மக்களினால் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த சர்வ அதிகார மன்னராட்சியாக கருதக்கூடிய லூயி மன்னர்களின் ஆட்சியை கவிழ்த்து புதிய ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொண்ட புரட்சியே பிரான்சிய புரட்சியாகும். இந்த பிரான்சிய புரட்சியை தொடர்ந்து பிரான்சியர்கள் தங்களுடைய நாட்டின் வலிமையை அதிகரிப்பதற்காக அருகிலுள்ள நாடுகளை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் செயற்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் இவ்வாறு பிரான்சில் ஏற்பட்ட புரட்சியை தொடர்ந்து பிரான்ஸ் நாடு ஒல்லாந்தை ஆக்கிரமித்து, ஒல்லாந்து நாடு எனப்படுவது இப்பொழுது நாங்கள் கூறக்கூடிய நெதர்லாந்து என்பதே ஆகும். ஆகவே ஒல்லாந்து நாட்டை ஆக்கிரமித்து அங்கு ஒரு புதிய அரசை நிறுவி கொண்டது. நன்றாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் விடயம், பிரான்சிய புரட்சி இடம்பெற்றது 1789 அங்கு முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஒரு ஆட்சி ஏற்பட்டது. ஆகவே புதிய ஆட்சியில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தினால் ஒல்லாந்து நாடு கைப்பற்றப்பட்டு அங்கு ஒல்லாந்தில் பிரான்சியரின் ஒரு ஆட்சி நிறுவப்பட்டது. அவ்வாறு அங்கு நிறுவப்பட்ட ஆட்சி பத்தேவிய குடியரசு என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த பத்தேவிய குடியரசானது ஒல்லாந்து நாட்டை ஆக்கிரமிக்கும் பொழுது அங்கிருந்த மன்னன், அதாவது ஒல்லாந்து நாட்டு மன்னன் 5 வில்லியம் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இங்கிலாந்து நாட்டுக்கு தப்பியோடினான், அதாவது பிரித்தானியாவிற்கு தப்பியோடினான். ஆக இவ்வாறு ஒல்லாந்தில் பிரான்சிய ஆட்சி உருவானதன் காரணத்தினால் ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்களையும் பிரான்சியர் கைப்பற்றி விடுவார்களோ என்ற அச்சத்தினால், உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் ஒல்லாந்தர் கையில் தான் காணப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்து நாடு பிரான்சியருக்கு அடிமையாகிவிட்டது. ஆகவே இந்து சமுத்திரத்தில் பிரித்தானியருக்கு ஒரு போட்டி நாடாக காணக்கூடியதாக காணப்பட்டது பிரான்ஸ், அது உங்களுக்கு தெரியும். ஆக பிரித்தானியர்கள் இந்த விடயத்தை நினைத்து அஞ்சியிருந்தனர், அதாவது தமக்கு போட்டியாக காணக்கூடிய பிரான்ஸ் நாடு ஒல்லாந்து நாட்டை ஆக்கிரமித்ததினால் இலங்கையின் கரையோர பிரதேசங்களையும் ஒல்லாந்தரிடமிருந்து பிரான்ஸ் கைப்பற்றி விடுமோ என்ற அச்சத்தில் பிரித்தானியர்கள் தம்மிடம் தஞ்சமடைந்திருந்த ஒல்லாந்து மன்னன் ஐந்தாம் வில்லியத்திடமிருந்து ஒரு கடிதத்தை பின்வருமாறு பெற்றுக்கொண்டு, அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தம்மிடம் ஒப்படைக்கும்படி என்ற விடயத்தை அதில் பதிவு செய்து, அதனை அங்கிருந்து பெற்றுக்கொண்டு, அதாவது கியூ மாளிகையிலிருந்து பெற்றுக்கொண்டு, இவ்விடத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கியூ கடிதம் எனப்படுவது இந்த கடிதத்தையே குறிப்பிடத்தக்கது. அதாவது லண்டனில் கியூ மாளிகையில் இருந்து எழுதப்பட்ட கடிதம் என்ற காரணத்தினால் இக்கடிதத்துக்கு கியூ கடிதம் என்று பெயர் உண்டு. ஆகவே கியூ கடிதத்தை பெற்றுக்கொண்டு வந்து இலங்கையின் ஒல்லாந்த ஆளுநராக காணப்படுகின்ற பன்னெங்கல் பக்கிடம் வழங்கியிருந்த பொழுது பன்னெங்கல் பக் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடிதத்தில் உள்ள விடயத்தை ஏற்க மறுத்து விட்டார். ஆகவே இந்த செய்தியை அறிந்த ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் கடும் கோபத்தை கொண்டு ஒல்லாந்திடம் இருக்கின்ற இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிவிட வேண்டும், இல்லையெனில் பிரான்சியர் வந்து இதனை கைப்பற்றி விடுவார்கள் என்று எண்ணி உடனடியாக 1795 ஆகஸ்ட் மாதம் 26 திருகோணமலையில் இருந்த பெக்ட்ரிக் கோட்டையை கைப்பற்றி கொண்டார்கள். இதனை ஒரு போர் நடவடிக்கையின் மூலமாகவே கைப்பற்றிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இலங்கையில் அதுவரை காலம் இருந்த உள்ளாந்தரின் கீழிருந்த இலங்கையின் ஒவ்வொரு துறைமுகங்கள் இருக்கின்ற கோட்டைகளையும் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் ஒவ்வொன்றாக கைப்பற்றி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் முதலாவது கைப்பற்றிய கோட்டையே பிரித்தானியர்கள் இலங்கையில் கைப்பற்றிய முதலாவது கோட்டை என்று கூறலாம். அந்த வகையில் திருகோணமலையில் காணப்படுகின்ற பெக்ட்ரிக் கோட்டை என்பதே ஆகும். இது ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றிக் கொண்ட ஆண்டு 1795 ஆகஸ்ட் 26 என்பதே ஆகும். இதனைத் தொடர்ந்து 6 யாழ்ப்பாணம் மன்னார் கட்பிட்டி கொழும்பு ஆகிய இடங்களில் காணப்பட்ட கோட்டைகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆக 1796 பிப்ரவரி மாதம் ஆகும் போது ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் கரையோர் பிரதேசங்கள் அனைத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் கைப்பற்றி கொண்டனர் என்பதனை நாங்கள் இங்கு உறுதியாக கூறலாம். அவ்வாறு இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றி கொண்ட ஆங்கிலேயர் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை, அதாவது 1796 தொடக்கம் இலங்கையின் கண்டி ராசதானியை கைப்பற்றிக் கொள்ளும் காலம் வரையில், அதாவது 1815 வரை, 1796 தொடக்கம் 1715 வரை இலங்கையின் கரையோர பிரதேசங்களை 3 சந்தர்ப்பங்களில் பிரித்தானியர் ஆட்சி செய்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலாவது முறையாக 1796 தொடக்கம் 1798 வரையான காலப்பகுதியில் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் தனி நிர்வாகம் இங்கு செயற்பட்டிருந்தது ஒரு முறை. இரண்டாவது 1798 முதல் 1802 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற இரட்டை ஆட்சி முறை. இவ்வாறு இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன என்பதை நான் அடுத்த பகுதிக்கு நான் செல்லுகின்றேன். மூன்றாவது சந்தர்ப்பமாக 1802 தொடக்கம் இலங்கையில் பிரித்தானிய அரசாங்கத்தினால், அதாவது இலங்கையின் கரையோர பகுதியில் பிரித்தானிய அரசாங்கத்தினால் நிர்வாகம் செய்யப்பட்ட முடிக்குரிய நாட்டு ஆட்சி என்பதே ஆகும். ஆகவே இவ்வாறு நான் 3 சந்தர்ப்பங்களை கூறியிருந்தேன். மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன். 1796 முதல் 1798 வரையான ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1798 தொடக்கம் 1802 வரை இரட்டையாட்சி முறை இடம்பெற்றது. இவ்வாறு இரட்டையாட்சி முறை என்றால் என்ன என்ற விடயத்தை நான் உங்களுக்கு பின்னர் கூறுகின்றேன். மூன்றாவது சந்தர்ப்பமாக 1802 தொடக்கம் இலங்கையின் கரையோர பிரதேசம் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு மட்டுமுரிய ஒரு முடிக்குரிய ஆட்சியாக காணப்பட்டது. இவ்வாறே 3 சந்தர்ப்பங்களில் 1796 தொடக்கம் 1815 வரை இலங்கையின் கரையோர பிரதேசம் பிரித்தானியர்களால் பின்வருமாறு ஆட்சி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த விடயத்துக்கு நான் செல்லுகின்றேன். அவ்வாறு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினால் 1796 to 1798 வரை இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். இந்நாட்டின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கு முழு மூச்சாக செலவுகளை மேற்கொண்டவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஆங்கில கிழக்கு இந்திய வர்த்தக கம்பெனியராகும். அந்தவர்கள் அவர்கள் மேற்கொண்ட யுத்தத்துக்கான செலவுகளை ஈட்டிக் கொள்வதற்காக, அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியருக்கு ஏற்பட்டிருந்த செலவுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இவர்கள் முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் கரையோர பிரதேசங்களில் இருந்து கூடியளவு வரியை வசூலித்து அதன் மூலமாக அந்த நஷ்டத்தை சரி செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை வர்த்தக கம்பெனியினர் மேற்கொண்டிருந்தனர். அதற்காக அவர்கள் சென்னையிலிருந்து, இந்தியாவில் உள்ள சென்னையிலிருந்து அவுள்மில் தாளர்கள், அதாவது அவுள்மில் தாரர்கள் எனப்பட்ட உத்தியோகத்தர்களை இங்கு வரியை வசூலிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் விதிக்கப்பட்ட வரி சுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களின் ஆட்சிக்கு எதிராக 1797 முதன் முறையாக ஒரு பெரும் கழகத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதாவது 1797 ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக கரையோர பிரதேசத்தில் உள்ள மக்கள் பெரும் கழகம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கான காரணங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று, ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி புதிய வரிகள் பலவற்றை விதித்திருந்தமை ஒரு முக்கிய காரணமாகும். அவ்வாறு அவர்களால் விதிக்கப்பட்ட வரிகளாக ஒரு சிலவற்றை நான் கூறுகின்றேன். தென்னை வரி, உப்பு வரி, மீன் வரி மற்றும் புகையல் வரி என்பதையாகும். அதாவது ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் என்பதை நான் கூறுகின்றேன். இந்த வரிகள் மக்களினால் செலுத்துவதற்கு கடினமான வரிகளாக காணப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக, வரியை வசூலிப்பதற்காக ஏற்கனவே இருந்த உள்நாட்டு உத்தியோகத்தர்களை நீக்கிவிட்டு, அதாவது சுதேச உத்தியோகத்தர்களை நீக்கிவிட்டு சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அவுமில் தாளர்கள் எனப்பட்ட உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டமை, இந்த செயலானது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்று கேட்டால், வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட, அதுவும் சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அவுமில் தாளர்கள் எனப்படுகின்ற வரியை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களின் மொழி, பழக்க வழக்கம், கலாச்சாரம் என்பன எமது நாட்டை பின்பற்றக்கூடிய ஒரு விடயமாக காணப்படவில்லை. எமது நாட்டிற்கு ஒரு புறம்பான ஒரு மொழி, பழக்க வழக்கம், கலாச்சாரமாகவே காணப்பட்டது. அக்கலாச்சார பழக்க வழக்கங்கள் மற்றும் மொழிகள் என்பன மக்களுக்கு ஒரு பழக்கப்படாத ஒரு விடயமாக காணப்பட்டமையினால் இது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பாக கிளம்பியது. மேலும் அவர்களின் வருகையினால் இலங்கையின் சுதேச உத்தியோகத்தர்களும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதுவும் ஒரு கழகத்திற்கு ஒரு காரணமாக காணப்பட்டது. மூன்றாவது விடயமாக, அதுவரை காலமும் வழக்கமாக இருந்த பொருள்கள் மூலமாகவே வரி வசூலிக்கப்பட்டிருந்தது. அந்த வரியை மக்கள் வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டிருந்தனர். அதாவது பொருட்களுக்கு பொருள் வரியாக வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மக்களுக்கு ஒரு இலகுவான விடயமாக தான் காணப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் வருகை தந்ததிலிருந்து இவர்களால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் அனைத்தும் பணத்தின் மூலமாகவே வரி செலுத்த வேண்டும் என்ற கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆகவே அதுவரை காலமும் பொருள்கள் மூலமாக வரி செலுத்திக் கொண்டிருந்த மக்கள் பணப்புழக்கத்துக்கு போதிய அளவு பழக்கப்படாத காரணத்தினால் பணத்தின் மூலமாக வரியை செலுத்துவது அவர்களுக்கு பெரும் சிரமமாக காணப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறான காரணங்கள் தான் இலங்கையில் முதலாவது கழகம், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதலாவது கழகம் என்று கூறலாம். இந்த கழகம் ஏற்பட இவ்வாறான காரணங்களே முக்கிய விடயமாக காணப்பட்டது. அவ்வாறு இலங்கையின் கரையோர மக்களினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கழகத்தை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் கடும் சிரமங்களுக்கு மத்தியிலே அடக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அந்த கழகத்தை அடக்கிய பின்னராக இந்த கழகம் ஏற்பட்டமைக்கான காரணத்தை அறிவதற்காக கர்னல் மியூரன் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை பிரித்தானிய அரசாங்கம் நியமித்தது. அந்த மியூரன் ஆணைக்குழு எனப்பட்ட அந்த குழு இலங்கையின் கரையோர பிரதேச மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக அந்த மியூரன் குழுவினால் பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. முதலாவதாக, அதற்கமைய இந்த இந்த கழகத்திற்கு முக்கிய காரணம் என்னவென்ற விடயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதாவது, வியாபாரத்திற்கு பழக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தர்களை நிர்வாகத்தில் ஈடுபடுத்தியதாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை அறிந்து கொண்டு அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சீர்திருத்தத்தை வழங்கியிருந்தார்கள். அதாவது, வர்த்தகத்திற்கு தனியாகவும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தனியாகவும் வெவ்வேறு உத்தியோகத்தர்களை நியமிக்க வேண்டும் என்பதே அக்குழுவின் பரிந்துரையாக காணப்பட்டது. ஆகவே அதுவரை காலமும் வியாபாரத்திற்கு பழக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தர்களே நிர்வாகத்தையும் மேற்கொண்டிருந்தனர் என்பது விடயம் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது. அவ்வாறு செயற்படாமல் இனிவரும் காலங்களில் வியாபாரத்திற்கு தனியாகவும், அதாவது வர்த்தகத்துக்கு தனியாகவும், நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தனியாகவும் உறுப்பினர்களை, அதாவது உத்தியோகத்தர்களை நியமிக்கும் பொழுது இங்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்பதே இங்கு அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே மியூரனின் பரிந்துரையின் பேரில் சிறந்த ஒரு ஆலோசனை இங்கு முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 1796 தொடக்கம் 1798 வரை இடம்பெற்ற ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகம் சற்று மாற்றம் செய்யப்பட்டு இரட்டை ஆட்சி முறை ஒன்று நிர்வாகத்தை அறிமுகப்படுத்தி அதனை இலங்கையின் கரையோர பகுதியில் நிர்வாகத்தை மேற்கொண்டிருந்தனர். அது என்ன இரட்டை ஆட்சி என்று பார்க்கும் பொழுது, கரையோர பிரதேசத்தில் ஆட்சியை மேற்கொள்ளும் பொழுது பொருளாதார நடவடிக்கைகளை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும், மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், பொருளாதார அதாவது வர்த்தக நடவடிக்கைகளை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினரும், அரசியல் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கமும் இணைந்து இந்த ஆட்சி முறையை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சி முறையை தான் இரட்டை ஆட்சி என்று கூறப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், பின்னர் உங்களுக்கு நான் இதை விளக்குகின்றேன் என்று இப்பொழுது நான் இதை கூறுகின்றேன். இரட்டை ஆட்சி என்றால் என்ன என்பதையாகும். அதாவது, பிரித்தானியரின் ஆட்சி முறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாகும். அதாவது, கரையோர பிரதேசத்தில் பிரித்தானியரின் ஆட்சியை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினாலும், அரசியல் நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் இணைந்து வர்த்தகத்துக்கு தனியாக நிர்வாகத்துக்கு தனியாக இந்த விடயத்தை தான் மியூரன் ஆணைக்குழு பரிந்துரை வைத்தது. ஆகவே அதற்கிணங்கவே பொருளாதார நடவடிக்கைகளை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும், அரசியல் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கமும் இணைந்து ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த ஆட்சி முறை இரட்டை ஆட்சி எனப்பட்டது. அதன்படி தொடர்ச்சியாகவே வர்த்தக கம்பெனியிடம் வர்த்தக வரி வசூலிப்பு தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதற்காக இடமளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நிர்வாக மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 1796 இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் என்று அழைக்கப்படுகின்ற பிரக்டிக் நோர்த் என்பவரிடம் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு வர்த்தக மற்றும் வரி வசூலிக்கும் நடவடிக்கை பொறுப்பளிக்கப்பட்டிருந்தமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரித்தானிய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட, அதுவும் இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் என்று அழைக்கப்படுகின்ற பிரக்டிக் நோர்த்திடம் 1798 ஆண்டு அந்த பொறுப்பு, அதாவது கரையோர பிரதேசத்தின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்த பொறுப்பு அந்த ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவை இரட்டை ஆட்சி எனப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த இரட்டை ஆட்சி நிலவிய காலகட்டத்தில், அதாவது 1898 1802 வரை, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இந்த இரட்டை ஆட்சி முறை நிலைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கு 2 வகையான உத்தியோகத்தர்கள் பிரிவுபட்டு காணப்பட்டிருந்தனர். 1 ஆளுநரின் உத்தியோகத்தர்கள், 2 வர்த்தக கம்பெனியின் உத்தியோகத்தர்கள். இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருந்த இரட்டை ஆட்சி முறையானது காலப்போக்கில் தோல்வியிலே முடிந்தது என கூறலாம். அவ்வாறு தோல்வி அடைந்தமைக்கான காரணம் ஒரே ஒரு காரணம்தான். அது என்னவென்றால், வர்த்தக கம்பெனியின் உத்தியோகத்தர்கள் ஆளுநருக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கவில்லை என்பதே ஆகும். ஆகவே பிரித்தானிய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட முதலாவது பிரித்தானிய ஆளுநரான பிரக்டிக் நோர்த் என்பவருக்கு இந்த வர்த்தக கம்பெனியின் உத்தியோகத்தர்கள் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்க முற்படவில்லை. ஆகவே இந்த காரணத்தினால் 1802 ஆண்டு இந்த இரட்டை ஆட்சி முறை பலவீனமுற்று தோல்வியை அடைந்தது என கூறலாம். ஆகவே இதனைத் தொடர்ந்து 1802 ஆண்டு ஒரு ஆட்சி முறை இங்கு நிலவியது. அது என்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ஆகவே அன்பான மாணவர்களே, இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பாடப்பரப்பில் காணப்படுகின்ற பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுதல் முதல் பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிராக இந்நாட்டு மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் மற்றும் அக்கால கட்டங்களில் பிரித்தானியர்களால் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் போன்றவற்றை இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு நான் கற்பிக்கின்ற ஊவா குருகுல கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அதனை நான் கற்பிக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் இவ்வளவு நேரம் என்னுடைய கற்பித்தலை கேட்ட மாணவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது கற்பித்தலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.